சித்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன். வகுப்பு 5.
கடவுள் அறிவாதலால் அவர் விசுத்த தேகத்தினர், இயற்கை அறிவினர், எல்லாம் அறிபவர், அஞ்ஞானத்தை தருவனவாகிய மலங்கள் இயல்பாகவே இல்லாதவர் என்பனவும், இறை என்றதனால் சுதந்திரர், அனந்த சக்தி உடையவர், பரிபூரணர், இறைமைக்கு காரணமாகிய பேரருள் உடையவர் என்பனவும் பெறப்பட்டன. இவ்வெட்டு தன்மைகளும் கடவுளுடைய எண் குணங்கள் எனப்படும். மேற்கோள்: சர்வஜ்ஞதா, திருப்தி, அனாதி, போதகா, ஸ்வதந்திரதா, நித்யம், அலுப்த சக்தி, அனந்த சக்தி ச, நிராமயாத்மா, விசுத்த தேகா, சகா சிவத்வமேதி. சர்வஜானோத்தரம்.
சர்வஜானோத்தரம் என்பது ஒரு ஆகமத்தினுடைய பெயர். ஆகமங்கள் பல உண்டு. 28 மூலாகமங்கள், 200 உபாகமங்கள் இருக்கின்றன. இதிலே ஒரு ஆகமம் இது. இந்த ஆகமத்திலே இருந்து மேற்கோள் எடுத்து காட்டுகிறார். இந்த எண்குணங்கள் பற்றி ஆகமங்கள் பேசியிருக்கின்றன. இதிலே சிவபெரியாருக்கு கிடைத்த வாய்ப்பு என்னவென்று கேட்டால், அவர் வடமொழியிலே நல்ல ஆட்சி உடையவர், நன்றாக படித்திருக்கிறார். அவர் ஒரு விஞ்ஞானமானவர். இதெல்லாம் அவரிடம் ஒரு விசித்திரமான கலவை, அவரிடம் சேர்ந்த கலவை. ஆன்மீகத்திலும் இந்த அளவு ஈடுபாடோடு இருந்தவர். அதனாலே ஆகமத்திலே இருந்து இந்த எண்குணம் என்பதற்கு மேற்கோள் காட்டிவிட்டு போகிறார்.
நிற்கும் என்பதனால் என்றும் உள்ளவர் என்பதும்,
அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நிகர் இருக்கிறை. எண்குணங்களினாலே மற்றவர்களுக்கு நிகர் இல்லாதவனாக இருக்கிற அந்த இறைவன் நிற்கும் என்று சொல்ல அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்?
என்றும் உள்ளவர்.
என்றும் உள்ளவர். அவர் எப்ப இருக்கிறார் என்பதற்கு ஒரு கால நியதிகள் வகுக்க முடியாது என்பதை சொல்லுகிறார். நிற்கும் என்பதனால் என்றும் உள்ளவர் என்பதும்,
அசைவற்றவர், அதாவது நிர்விகாரி, நிர்விகாரி, விகாரம் இல்லாதவர்,
விகாரம் இல்லாதவர். இந்த தன்மைதான் இறைவனையும் சக்தியையும் பிரிக்க வைக்கின்றன நமக்கு. இல்லாவிட்டால் இறைவன் இருக்கிறதுனாலே ஆன்மாவுக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். நிற்கும் என்ற வார்த்தை ரெண்டை சொல்லுகிறது என்றால், என்றும் உள்ளவர் என்பதையும் சொல்லுகிறது, விகாரமற்றவர் என்பதையும் சொல்லுகிறது. ஒரே தன்மையவராய் நிற்கும் என்கின்ற அந்த கருத்தையும் அந்த சொல் உள்ளடக்கி நிற்கிறது என்கிறார். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தேங்காயை மட்டையை உரித்து 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 உள்ளே இருக்கிற காயை எடுப்பார்கள். இந்த தேங்காய் உரிக்கிறது பார்த்திருப்பீர்கள். அதுபோல சிறந்த உரையாசிரியர்கள் இந்த பாடல் வரையில் இருக்கிற சொற்களிலே இருக்கக்கூடிய அந்த சொற்களை அப்படியே எழுத்து எழுத்து பிப்பார்கள். ஒவ்வொரு சொல்லாக பித்து பித்து உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயை காட்டுவார்கள். அதுபோலத்தான் இந்த சொல்லு. ஆனால் சொல்லு இவர்கள் இருக்கிற வகையிலே பொருளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நிற்கும் என்ற சொல்லுக்கு இவர் ரெண்டு சொல்லுகிறார். என்றும் உள்ளவர் என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். விகாரமற்று நிற்பவர் ரெண்டுக்கும் அந்த சொல் பொருந்துகிறது. அப்படி சொல்ல சொல்லிடம் தர வேண்டும், பிறகு அந்த கருத்து இடம் தர வேண்டும். இந்த ரெண்டும் இடம் தந்தால்தான் அது பொருண்மைக்கு சிறப்பாக இருக்கும். நிற்கும் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் சொன்னார். மேலே
நிற்கும் என்பதனால் என்றும் உள்ளவர் என்பதும், அசைவற்றவர், அதாவது நிர்விகாரி, நிர்விகாரி, விகாரம் இல்லாதவர், விகாரம் மாறுதல் என்பதும் பெறப்படும். அகர உயிர் போல் என்பதற்கு ஏனைய எழுத்துக்களுக்கு அகரம் உயிராதல் போல என்று பொருள் கொள்வாரும் உளர்.
அகரமாகிய உயிர் என்று ஒரு அர்த்தம். மற்றைய எழுத்துகளுக்கும் உயிர் போல அகரம் நிற்கிறது. அதாவது அகரம் இல்லாவிட்டால் மற்ற எழுத்து இல்லாமல் போய்விடும். உயிர் இல்லாவிட்டால் எப்படி ஒரு உடம்பு இல்லாமல் போய்விடுமோ அதுபோல அகரம் என்ற ஓசை இல்லாவிட்டால் மற்ற அச்சரங்கள் அழிந்து போய்விடும் என்றபடியால், அப்படியும் அகரங்கள் அகரம் உயிர் போல் என்பதற்கு மற்றைய உயிர்களுக்கு உயிர் போல் இருப்பது அகரம் என்று பொருள் சொன்னாலும் சிறப்பு என்று சுட்டி காட்டுகிறார்.
அதோட முடியுதுங்க. முதல் குரல் ஐயா சைவ பிரியாரது.
இரண்டாவது குரலுக்கு நாம ஆனந்தராஜன் ஐயாவுடைய உரை முழுக்க வாசிச்சிட்டோமா?
இல்லைங்க, ஒரு பத்தி வாசிச்சிருக்கோம்.
அதையும் ஒரு வாசிச்சுட்டு இதை வாசி.
சரி, குரல் 2. சத்தியோடு கூடியவன். தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தரும் சத்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பொருள்: ஒருவனாகிய எம் இறைவன் பிறப்பு இறப்பில் படாமல் என்றும் ஒரு தன்மையனாய் உள்ளவன். அந்த நிலைமையை பலவாகிய உயிர்களும் பெரும்படியாக செய்யும் தனது சக்தியோடு அவன் வேறின்றி நிற்கிறான். சொற்பொருள்: எங்கள் பிரான், எம் இறைவன், தன்னிலமை, பிறப்பு இறப்புகள் இன்றி என்றும் ஒரு தன்மையனாய் இருக்கின்ற தனக்குள்ள அந்த நிலைமையை மண் உயிர்கள் தன்னை போல நிலை பெற்றனவாகிய எல்லா உயிர்களும் சார அடையும்படியாக தரும் உதவி செய்கின்ற சக்தி தனது சக்தியோடு பின்னமிலான் வேற்றுமையின்றி நிற்கின்றான்.
இறைவனுடைய சக்தியை பல கூறுகளாக தத்துவங்கள் விரித்து சொல்லப் போகின்றன. நம்முடைய ஆகமங்களிலே இருந்து பெற்றுக்கொண்ட செய்திகள் தான். சக்தி வடிவங்களை பல ரூபங்களாக சொல்லப் போகிறார்கள், என்னென்ன ரூபத்தில் என்ன. அதனால்தான் கோயில்களிலே தாய் வடிவங்களுக்கு ஒரு அளவில்லை. இத்தனையோ வடிவங்கள், தாய் ஒவ்வொரு அச்சரங்களுக்குமே ஒரு தாய் வடிவம் வைத்திருக்கிறார். 51 அச்சரங்களுக்கும் 51 வடிவம் கொண்டு தாய் ரூபமாக கொண்டு அவற்றை ஓதுகிற முறையெல்லாம் இருக்கிறது. அந்த சக்தியோடு இறைவன் பின்னம் என்று நிற்கிறான். பலவாக தோன்றுவதாலே அவை வேறு வேறல்ல, இறைவனுடைய சக்தியாகிய ஒன்றேயாம் என்பதைத்தான் இந்த குறளிலே விளக்கம் செய்ய வேண்டும். அதை ஐயா செய்ய போகிறார். வாசியுங்கள்.
விளக்கம்: தன்னிலைமை அறியாமையை செய்யும் ஆணவ மலமும், பிறவி துன்பத்தை தரும் கர்ம மலமும், அசுத்தமாகிய மாயா மலமும் ஆகிய மும்மலங்களின் தொடர்பை உடையன உயிர்கள். இம்மலத்தொடர்பினாலேயே அவை பிறப்புட்படுகின்றன. இறைவன் மலத்தோடு சிறிதும் தொடர்பில்லாதவன், அது பற்றியே நின்மலன் எனப்படுகின்றான். மல சம்பந்தம் இன்மையால் அவனுக்கு பிறப்பில்லை என்பது அறியப்படும். மாற்றம் என்பது பிற பொருளின் வயப்படுவதால் வருவது. இறைவன் மாற்றம், மாற்றம் என்பது பிற பொருளின் வயப்படுவதால் வருவது. இறைவன் மலங்களின் வயப்படாமல் தன்வயத்தனாய் நிற்பவன். ஆகவே அவன் மாற்றமடையாமல் என்றும் ஒரு தன்மையனாய் நிற்பான் என்பது அறியப்படும். இவ்வாறு பிறப்பிற்படாதவன்
இவ்வளவும் ஐயா தன்னிலமை என்ற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு இறைவனுடைய தன்மைகளை எல்லாம் பிரிக்கிறார்.
இவ்வாறு பிறப்பிற்படாது என்றும் யாதொரு மாற்றமும் இன்றி நிற்பதே இறைவனின் நிலைமையாகும். உயிர்கள் மலங்களின் வசப்பட்டு நிலையில்லாத உலக சார்பை எய்தி மாறி வரும் பிறவி சுழற்சியில் பட்டு திரிகின்றன. இச்சுழற்சியிலிருந்து விடுபட்டு உயிரானது ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் என்றும் ஒரு தன்மையனாய் உள்ள இறைவனை சார்தல் வேண்டும். மலசார்பை விட்டு இறைவனை சார்ந்தால் அவ்விறைவனது தன்மையை உயிர்களும் பெறலாம். அவ்வாறு தன்னிலமையை மண்ணுயிர்கள் அடையும்படி செய்வது இறைவனது சக்தியே ஆகும். சக்தி என்பது யாது
என்று சொல்லுகிறேன். ஒரு பக்கம் இருள் கிடக்கிறது, இன்னொரு பக்கம் ஒளி இருக்கிறது. ஒளியை ஒரு காலமும் இருள் சேர முடியாது, இருளை ஒரு காலமும் ஒளி சேர முடியாது. எப்பொழுது ஒளி சேரலாம் என்று வந்தால் இருள் இல்லாமல் போய்விடும், இருள் ஒளியை சேரலாம் என்று வந்தால் இருள் இல்லாமல் போய்விடும். ஆகவே ஒரு காலத்தும் ஒளி இருளையோ இருள் ஒளியையோ அறியவே முடியாது. இது நமக்கு விளங்குகிறது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டு நிற்கிறவன் தான் பசு என்று சொல்லப்படுகிற ஆன்மா. அவனுக்கு இந்த ரெண்டையும் உள்வாங்குகிற சக்தி இருக்கிறது. ஒளியை சார்ந்தானால் ஒளி வடிவாகி விடுவான், இருளை சார்ந்தானால் இருள வடிவு ஆகி விடுவான். இதுதான் இந்த மூன்று பொருளுக்கும் உள்ள வித்தியாசம். மலத்தொடர்பினாலே, ஆணவம் என்கின்ற அந்த மலத்தொடர்பினாலே இருளை சார்ந்து விடுகிறது உயிர். ஆகவே இருள் வடிவாக நிற்கிறது. அந்த இருள் வடிவாக இருக்கிற உயிரை அது அது இருளோடு கலந்ததால் இருள் வடிவு விட்டது. அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இருளுக்கு இருள் என்ற ஒன்று உண்டு, அது எப்பொழுதும் இருள்தான். இருளோடு கலந்தது என்ற ஒன்று உண்டு, அது கலந்ததனால் இருள் பெற்றதே தவிர அது இருள் வடிவானது அல்ல. இப்பொழுது இறை ஒளியே வடிவானது, மலம் இருளே வடிவானது. இந்த ஆன்மா இருளை கலந்ததனாலே இருள் வடிவு பெற்று இருக்கிறது. அதன் மேலே கொண்ட கருணையினாலே இறைவன் என்ன செய்வான் என்றால் அந்த உயிரை ஈர்த்து தன்னுடையதாக ஆக்கி தன்மையை ஒளித்தன்மையை கொடுப்பான். அதுதான் தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தருகின்றவன் என்று அந்த பெயரை வைக்கிறான். ஆகவே இறைவன் அந்த தன்னுடைய இறைத்தன்மையை கொடுப்பதற்கு ஆன்மாவை ஈர்க்க வேண்டும். ஈர்ப்பதற்கு அவன் நிலைத்த தன்மை கொண்டவன் என்றபடியால் இயங்க மாட்டான், அவனுடைய சக்தி ஊடாக இயங்கப் போகிறான் என்பதுதான் இதனுடைய அடிப்படை செய்தி. படியுங்க அந்த இடத்தை.
உயிர்கள் மலங்களின் வசப்பட்டு நிலையில்லாத உலக சார்பை எய்தி மாறி வரும் பிறவி சுழற்சியில் பட்டு திரிகின்றன. இச்சுழற்சியிலிருந்து விடுபட்டு உயிரானது ஒரு நிலைப்பட்ட தன்மையை எய்த வேண்டுமாயின் என்றும் ஒரு தன்மையனாய் உள்ள இறைவனை சார்தல் வேண்டும். மலசார்பை விட்டு இறைவனை சார்ந்தால் அவ்விறைவனது தன்மையை உயிர்களும் பெறலாம். அவ்வாறு தன்னிலைமையை மண்ணுயிர்கள் அடையும்படி செய்வது இறைவனது சக்தியே ஆகும். சக்தி என்பது யாது, அதன் செயற்பாடுகள் யாவை என்பதை இங்கு சுருக்கமாக காண்போம். இதுவரை படிச்சோம்யா. சிவமும் சக்தியும் ஒருவனாகிய இறைவன் தானும் தன் சக்தியும் என இரு தன்மைப்பட்டு நிற்பன். இதனை எளிதில் விளங்கிக் கொள்வதற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஒன்று சூரியனும் அதன் ஒளியும், மற்றொன்று நெருப்பும் அதன் சூடும். சூரியன் பொருள், ஒளி அதன் குணம். நெருப்பு பொருள், சூடு அதன் குணம். இவ்வாறு பொருளும் குணம்
சொல்லலாம், சக்தி என்றும் சொல்லலாம். சூரியன் பொருள், ஒளி அதனுடைய சக்தி, நெருப்பு பொருள், சூடு அதனுடைய சக்தி. இது ரொம்ப நுட்பமான உவமைகள். இந்த உவமைகள் இதுல என்ன கவனிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சூரியன் பொருள், ஒளி அதனுடைய சக்தி அல்லது குணம் என்கிறோம் அல்லவா. ஒளியை நீக்கிவிட்டால் சூரியன் இல்லை, சூரியனை நீக்கிவிட்டால் ஒளி இல்லை. ஆகவே இந்த சிவமும் சக்தியும் ஒன்றை விட்டு ஒன்று நில்லாது, ஆனால் ஒன்றுக்குள்ளே ரெண்டாக நிற்பது என்பதை விளங்கப்படுத்துவதற்கு இந்த ரெண்டு உவமையும் எடுக்கும். அது போல நெருப்பிலே சூட்டை நீக்கிவிட்டால் நெருப்பு இல்லை, நெருப்பை நீக்கிவிட்டால் சூடு இல்லை. அதான் இந்த பழைய திருவிழா படத்திலே சக்தி என்று சிவமா சிவமா சக்தியான்னு ஒரு ஒரு சிவாஜியும் சாவித்திரியும் ஒரு போட்டி போடுவார்கள். ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று நிற்காது, ஆனால் பிரிவுத்தன்மை கொண்டு ஒன்றை ஒன்று நிற்க ஒன்று இயங்கி வேலை செய்யும். சூரியன் எங்கோ நிற்க சூரிய ஒளி குளத்திலே இருக்கிற தாமரையை விரிய செய்கிறது. அப்போ இதை யார் செய்ததென்றால், சூரியன் செய்ததா ஒளி செய்ததென்றால், ஒளிதான் வந்து செய்தது. ஆனால் அந்த ஒளி சூரியன் இல்லாவிட்டால் இல்லை. அப்படியானால் தாமரையை விரிய செய்தது சூரியன் என்றும் சொல்ல, நாங்கள் பொதுவாக சொல்லுகிறோம் பொழுது எப்படி சொல்லுகிறோம், சூரியனாலே தாமரை விரிந்தது என்று சொல்கிறோம். சூரியனாலே விரியவில்லை, சூரியன் பேசாமல் இருக்க அதனுடைய ஒளி விரிய செய்தது. அதுபோல ஆன்மாவை உய்ய செய்வது சிவன் அல்ல, சிவனுடைய சக்தி என்பதை உணர்த்துவதற்காக இந்த உவமைகளை சொல்கிறார்.
இவ்வாறு பொருளும் குணமும் என இரண்டாய் சொல்லும்படி நின்றாலும் உண்மையில் அவை இரண்டும் ஒன்றேயாம். பொருளை இன்றி குணம் இல்லை.
திருப்ப திருப்ப தோசையை திருப்பி திருப்பி போட சொல்றது போலத்தான் இது ஒழுங்கு பண்ணுகிறாள் என்றால், இது ஒரு அடிப்படை செய்தி உள்ளே போக வேண்டும். இறை சக்தி என்பது இரண்டாக தோன்றுகிற ஒன்று அல்லது ஒன்றாக தோன்றுகிற ரெண்டு, இது நன்றாக தெரிந்தால்தான் இறை பந்தப்படாமல் உயிர்களை ஈர்க்கிற தன்மை நமக்கு தெரிய வரும். அப்போ இறை இல்லாமல் சக்தி என்று ஒன்று தனியே இருக்கிறது, அதுதான் பந்தப்படாமல் உயிர்களை திரோதானமாகவும் அருள் சக்தியாகவும் நின்று இருக்கிறது என்றால் அது சக்தி என்ற வேறொரு பொருளுக்கான ஆற்றலாக போயிடும். அப்படியானால் கடவுள் என்றவர் ஒன்று என்று சொல்ல முடியாது, ஒரே கடவுள் தான், அதனுடைய சக்தி வேறுபட்டு நின்று வேலைகளை செய்து காட்டுகிறது.
பொருளை இன்றி குணம் இல்லை, குணம் இன்றி பொருள் இல்லை. அதுபோல சிவம் என்பது பொருள், சக்தி அதன் குணம். சிவமும் சக்தியும் என இரண்டாய் சொல்லும்படி நின்றாலும் அவை வேறு பொருள்கள் அல்ல, உண்மையில் அவை இரண்டும் ஒன்றேயாம். தானும் சத்தியும் ஒரு பொருளே என்பதே என்பதை உணர்த்தவே சிவபெருமான் ஓர் உடம்பிலே ஆண் பெண் என இரு திறத்தனாய் காட்சியளிக்கிறான்.
அர்த்தநாரி வடிவத்தை சொல்லுகிறார். அதாவது சக்தி என்றால் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இப்ப ஐயா கூட என்ன செய்யறார் என்றால் சக்தியை ஒரு தாய் வடிவமாக வைத்து இந்த இடத்திலே விளங்கப்படுத்துகிறார். சக்தி என்பது பவர் தான், அதனுடைய ஆற்றல் தான், அதுல எந்த சக்தியும் இல்லை. அதை பிரித்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் அவர் விளங்கப்படுத்துகிறார். ஒன்றுக்குள்ளே ரெண்டு இருக்கிறது என்று விளங்கப்படுத்துகிறார். அதை உணர்த்துவதற்காகத்தான் அர்த்தநாரி வடிவம் என்ற அந்த வடிவத்தை கொண்டு வருகிறார்கள்.
சக்தி எனினும் ஆற்றல் எனினும் ஒன்றே. இறைவனது சக்தியாய் ஆற்றலாய் நிற்பது அவனது பேரறிவே ஆகும். சக்தி தன் வடிவேது எண்ணில் தடையிலா ஞானமாகும் என்பர்.
இந்த அர்த்தநாரி வடிவம் கூட அது சொல்ல முடியாத ஒன்றை சொல்லுவதற்காக அப்படி அமைத்திருக்கிறார்கள். அர்த்தநாரி வடிவம் என்பது ஆணும் பெண்ணும் கலந்தது என்பதை எப்படி காட்டுவது? ஆண்தன்மையும் பெண் தன்மையும் கலந்ததை காட்டுவதற்காக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் யாரோ ஒரு சிற்பியினுடைய மனதிலே அந்த தோற்றம் வந்திருக்கிறது வடித்திருக்கிறார். ஆனால் அந்த வடிவம் அல்ல சிவ வடிவம். அது நான் முன்பு உங்களுக்கு சொன்னேனோ தெரியவில்லை, என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார் தர்மநாயகம் என்று. அவர் ஒரு வைத்தியக்கார போக்குள்ளவர், அவர் இப்போது இல்லை. அவர் தான் எனக்கு எப்போது சொல்லுவார், இந்த அர்த்தநாரி வடிவத்திலே சிவன் இப்போ வந்தால் வீதியிலே எல்லாரும் கல்லை விட்டு அடிப்பார்கள் என்று சொல்லுவார். அரவாசி சேலை கொடுத்து அரவாசி டவுசர் போட்டு வந்தால் அது பார்க்க சைக்கக்கூடிய மாதிரியா இருக்க போறது. அதுக்கு அவர் சொல்லுவார் என்னவென்றால், வேறு விதமாக இதை காட்ட முடியவில்லை, ஆகவே பாதி பாதியாக காட்ட வேண்டி இருக்கிறது. உண்மையிலே அது எப்படி இருக்கும் என்று கேட்டதற்கு அவர் பொது சொல்லுவார், ஒரு பெண் தன்மை கலந்த ஆண் அல்லது ஆண் தன்மை கலந்த பெண், இதுதான் அர்த்தநாரி வடிவம். இந்த பாதி பாதியில் இருக்கிறது என்பது உள்ளே இருக்கிற உணர்வு பாதி பாதி என்பதை உணர்த்த வேண்டுமே தவிர இந்த வடிவம் பாதி பாதி என்று விளங்கக்கூடாது என்று அவர் சொல்வார். அது ரொம்ப உண்மையான தன்மை. அந்த அந்த சிவத்தினுடைய தன்மை சக்தியிலே பாதி வெளிப்பட்டு நிற்கிறதை காட்டுவதற்காக கொண்டு வந்த வடிவம்.
சக்தி தன் வடிவேது எண்ணில் தடையிலா ஞானமாகும் என்பர். சிவத்தினது சக்தி பிரிதொன்றால்
தடுக்கப்படுவது வடிவென்றால் ஞானம்தான் அந்த வடிவம்.
சிவத்தினது சக்தி பிரிதொன்றால் தடுக்கப்படுதல் இல்லாத பேரறிவே என கூறியிருத்தலை காணலாம்.
அதாவது ராத்திரி போய் தூங்குகிற பொழுது உங்களையும் உங்கள் சக்தியையும் பிரித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு இது ஏன் இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமா ஒரு செய்தியையே போட்டு பிசைறோம். இந்த பரோட்டாவுமா பிசைகிற மாதிரி பிசைகிறதும் பிசுக்கிறதுமாக கிட்டத்தட்ட ஒரே செய்தி. ஏன் இதை இவ்வளவு தூரம் சொல்லுகிறார்கள் என்றால், சரியான முறையில் புத்திபூர்வமாக விளங்குவது என்பது லேசான காரியம் இல்லை என்பது சொல்லுகிறார். அதுக்கு நான் எப்பவும் சொல்றது, இப்ப இந்த கையை தூக்குகிறேன், ஆறு தூக்கியது என்னுடைய கையை நான் தூக்குகிறேன், தூக்கியது யார்? உடனே நான் தூக்கினேன் என்று இல்லை, என் சக்தி தூக்கியது. புரிகிறதா உங்களுக்கு? இப்ப நான் பேசுகிறேன், நான் வகுப்பு நடத்துகிறேன் என்றால் எது நடத்துகிறது என்றால் நான் நடத்துகிறேன் என்றால் இல்லை, என் சக்தி நடத்துகிறது. அந்த சக்தி எங்கே தங்கி இருக்கிறது? என்னில் தங்கி இருக்கிறது. அப்போ நானும் சக்தியும் ஒன்றா என்றால் ஒன்றுந்தான், வேறு வேறா என்றால் வேறுதான். இதுதான் இந்த தத்துவ குழப்பங்கள் என்பது. இது சரியான இடத்திலே போய் ஸ்திரப்பட வேண்டும், அப்பதான் மேலே கட்டிடம் கட்டலாம். சிவமும் சக்தியும் என்பது பற்றிய தெளிவு, சிவம் என்கின்ற ஒன்றுக்குள்ளே பொருந்தி இருக்கிற சக்தி, ஆனால் அது வேறுபட்டு நின்று இயங்கும். சிவம் அதை இயங்க விட்டு அசையாமல் நிற்கும். இந்த இந்த செய்திக்காகத்தான் இவ்வளவு தூரம் அவர்களும் போராடுகிறார்கள், நானும் போராடுகிறேன். அது உங்கள் சக்தியை வைத்து நீங்கள் யார், சக்தி எது என்று கொஞ்சம் நேரம் பிரித்தீர்களானால் எல்லாம் தெளிவாகிவிடும். ஒன்று தெளிவாகும், இல்லாவிட்டால் தலைமையை பிரித்து கொண்டு ஒரு வீதியில நடக்க வேண்டிய நிலைமையும் வரும். அது அவரவர் தகுதியை பொறுத்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தால் விட்டுடுங்கள், இல்லாட்டி இருந்து சிந்தியுங்கள். இப்பொழுது நான் ஒருவனை பேசினேன், பேசினது என்பது நானா அல்லது என் சக்தியா? அந்த சக்தி எங்கிருந்து புறப்பட்டது. இப்ப இது இந்த ஆராய்ச்சி ஒரு தத்துவத்திலே ஒரு ரொம்ப தெளிவான விஷயம். அதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு தூரம் அவர்கள் மெனக்கெடுக்கிறார்.
சூரியன் தானும் தன் ஒளிக்கதிரும் என இயைந்து நிற்கும். சேய்மையில் உள்ள தன்னிலையில் அது சூரியன் எனப்படும். அதன் ஒளிக்கதிர் உலகத்தில் பரவி உலகப் பொருள்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் அது ஒளி எனப்படும். அதுபோல இறைவன் எவற்றுக்கும் மேலாம் நிலையில் தன்னளவில் நிற்கையில் சிவம் எனப்படுவான். அவனது நுண்ணிய பேரறிவாகிய சக்தி எல்லா பொருள்களிலும் அவற்றின் உள்ளும் புறம்புமாய் நீக்கமர நிறைந்து நிற்க, இவ்வாறு அவன் உலகு உயிர்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் சக்தி எனப்படுவான்.
இதுல இன்னும் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கின்றன. சிவம் சக்தி விளக்கம் என்பது மிக நுட்பமான செய்தி. ஏதோ நினைத்தேன் மனதில், நீங்க வாசிங்க நான் சொல்றேன்.
சூரியன் தானும் தன் ஒளிக்கதிரும் என இயைந்து நிற்கும். சேய்மையில் உள்ள தன்னிலையில் அது சூரியன் எனப்படும். அதன் ஒளிக்கதிர் உலகத்தில் பரவி உலகப் பொருள்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் அது ஒளி எனப்படும். அதுபோல இறைவன் எவற்றுக்கும் மேலாம் நிலையில் தன்னளவில் நிற்கையில் சிவம் எனப்படுவான். அவனது நுண்ணிய பேரறிவாகிய சக்தி எல்லா பொருள்களிலும் அவற்றின் உள்ளும் புறம்புமாய் நீக்கமர நிறைந்து நிற்க, இவ்வாறு அவன் உலகு உயிர்களோடு தொடர்பு கொண்ட நிலையில் சக்தி எனப்படுவான். ஒருவனாகிய இறைவன் எல்லா பொருள்களிலும் இவ்வாறு இரண்டர கலந்து நிற்றல் அவனது சக்தியினாலே என்பது இதனால் விளங்கும். இக்கருத்தே முதற்செய்யுளில் அகர உயிராகிய ஓமையில் வைத்து
உணர்த்தப்படுகிறது. சூரியன் எல்லாவற்றோடும் கலக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? உலக பொருளோட எல்லாம் சூரியன் வந்து கலக்க முடியாது, ஒளி வந்து கலக்கலாம். அதுபோல சிவம் எல்லாவற்றோடும் தான் கலக்க முடியாது, சக்தி எல்லாவற்றோடையும் கலக்கலாம். இந்த உண்மையினுடைய ஒவ்வொரு அம்சமும் நமக்கு செய்திகளை சொல்வதற்காக புதைவாகின்றன. இப்ப சூரியன் மேலே நிற்கிற சூரியனோடு சூரியன் என்னோடு கலக்க முடியாது, அது மூலப்பொருள். அதிலே இருந்து அதனுடைய சக்தியாக வருகிற ஒளி எல்லா பொருளோடும் கலக்கலாம். அதுபோலத்தான் இறைக்கும் சக்திக்கும் உள்ள வேதம் என்கிறார்.
இறைவன் உலக உயிர்களோடு கலந்து நின்று இயக்குகிறான் என்றும் கூறலாம். அவனது சக்தி அவ்வாறு கலந்து நின்று இயக்குகிறது என்றும் கூறலாம். இல்லைங்க, ஒன்னு இரண்டிற்கும் கருத்து ஒன்றுதான். ஓர் ஓவியர் இந்த ஓவியத்தை எழுதினார் என்று கூறுவதற்கு பதிலாக அவரது கை இந்த ஓவியத்தை உருவாக்கியது என்று கூறலாம் தானே. ஓவியரும் அவரது கையும் போல இறைவனும் அவனது சக்தியும் என்று ஒரு வகையில் கொள்ளலாம். நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம், அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கிறான்.
ஒரு சொல் விளையாட்டு பண்ணி காட்டுகிறார். நம் கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம், இறைவன் நங்கையினால், நங்கை என்பது சக்தி, சக்தியினால் எல்லா காரியத்தையும் செய்கிறான் என்பதை சொல்வதற்காக அவர் ஒரு சொல்லிலே ஒரு விளையாட்டு பண்ணி காட்டுகிறார். நம் கையினால் அது புரியுங்க.
நங்கையினால் நாம் அனைத்தையும் செய்கிறோம், அதுபோல நங்கையினால் இறைவன் அனைத்தையும் செய்கிறான். முதலில் உள்ள நங்கை நம் கை என பிரிந்து பொருள் தரும். அடுத்து வரும் நங்கை பெண் என பொருள்பட்டு இறைவனது சக்தியை குறிக்கும். சிவனே செயலை செய்பவனாக சக்தி அவனுக்கு துணையாதல் பற்றி சக்தியை அவனுக்கு துணைவியாக வைத்து போற்றும் நிலை உண்டாயிற்று. சிவனே தலைமை பொருள் என்பதும் சக்தி அவன் வழிபட்டு நிற்பது என்பதும் இதனால் அவன் வழிபட்டு நிற்பது என்பதும் இதனால் அறியப்படும். எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். இறைவன் சிவமும் சக்தியுமாய் நிற்றலை விளக்குவதற்கு நெருப்பும் அதன் சூடும் என்ற மற்றொரு ஓமையை முன்னே குறிப்பிட்டோம். உணவுப் பொருள்களை சுவையாக உண்பதற்கு ஏற்ற வகையில் பக்குவப்படுத்துதலை பாகம் செய்தல் என்பர். பாகத் தொழிலில் வறுத்தல், பொரித்தல், அவித்தல் முதலிய பல வகை செயல்கள் உண்டு. பல வகைப்பட்ட இச்செயல்களை எல்லாம் நெருப்பின் அந்த சூடு ஒன்றே செய்கிறது.
பிரயோகத்தில் இல்லாத, பிரயோகத்தில் இல்லாத ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு சொல் பாகம். பாகம் என்றால் சமையல், பாகம் செய்வது என்றால் சமையல் செய்வது. அந்த அந்த வார்த்தை பிரயோகம் நாங்கள் சாதாரண நடைமுறையில் இல்லாமல் போய்விட்டாலும் அந்த பாகம் என்பதை நாம் அந்த சமையல் என்ற அந்த வார்த்தையோடு பொருத்தி பார்க்க வேண்டும். சொல்லுங்கள். அதாவது நலபாகம், பீமபாகம் என்று சொன்னதெல்லாம் நலன் சமைத்த சமையல், பீமன் சமைத்த சமையல் என்ற அர்த்தம். சமையலிலும் ஆம்பளைகள் தான் கட்டித்தரவா இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நலபாகம் பீமபாகம், அதாவது பெண்களுக்கு வீட்டுக்கு சமைக்க முடியுமே தவிர ஊருக்கு சமைக்க பெண்களாலே முடியாது, அதெல்லாம் ஆண்கள் தான் பார்த்திருக்கிறார்கள் என்று நமக்கு இலக்கியங்கள்ல இருந்து தெரிகிறது. இப்பவும் அப்படித்தான், பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வெளிய பெரிய இந்த செஃபா இருக்கிறவர்கள் எல்லாரும் பெரும் ஆம்பளைகளாக தான் இருக்கிறாங்க. ஆகவே ஆண்களுக்கு சமையல் வராது என்று பெண்கள் நினைத்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுது.
உணவுப் பொருள்களை சுவையாக உண்பதற்கு ஏற்ற வகையில் பக்குவப்படுத்துதலை பாகம் செய்தல் என்பர். பாகத் தொழிலில் வறுத்தல், பொரித்தல், அவித்தல் முதலிய பல வகை செயல்கள் உண்டு. பல வகைப்பட்ட இச்செயல்களை எல்லாம் நெருப்பினது சூடு ஒன்றே செய்கிறது. அதுபோல இறைவனது சக்தி ஒன்றே படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய பல செயல்களை செய்கிறது. இறைவனது சக்தி ஒன்றே ஆயினும் அதனால் நிகழ்த்தப்படும் செயல்கள் பலவாதல் பற்றி பல சக்திகளாக சொல்லப்படும். உயிர்களின் அறிவை மும்மலங்களின் வழியே செலுத்தி அவ்வுயிர்கள் இறைவனை நோக்காது உலகத்தையே நோக்கி நிற்கும்படி செய்யும் சக்தி திரோதான சக்தி எனப்படும். இப்பெயர் அது செய்யும் மறைத்தல் தொழில் பற்றி வந்ததாகும். திரோதானம் என்றால் மறைத்தல். இத்தொழிலால் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இறைவனை காட்டி இன்புறும்படி செய்யும் சக்தி அருட்சக்தி எனப்படும். இவ்வாறு இறைவனது சக்தி கட்டுநிலையில் உயிர்க்குயிராய் உடன் நின்று உயிர்கள் பக்குவம் பெறும்படி உதவும். முத்தி நிலையில் அவ்வாறு உடன் நின்று தன்னிலைமையை மண்ணுயிர்கள் பெறும்படி உதவும். அச்சத்தியோடு பிரிப்பிந்து நிற்கின்றான் எங்கள் பெருமான் என்பது இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டது. இதோட முடியுதுங்க இந்த பாட்டோட.
அதாவது தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்பதிலே இறைவனுடைய சக்தி தொழிற்பாட்டை தெளிவாக சொல்லுகிறார். எப்படி உயிர்கள் இறைத்தன்மையை அடைய அவனுடைய சக்தி துணை செய்கிறது என்று சொல்லிவிட்டு இறையையும் சக்தியையும் தனித்தனி பார்க்கிற அந்த ஆற்றலை விளங்கப்படுத்தி இருக்கிறார். சூரியனிலே ஒளி போல இறைவனிலே சக்தி, ஒளி இல்லாவிட்டால் சூரியன் இல்லை, சக்தி இல்லாவிட்டால் சிவம் இல்லை. அதுபோல சூரியன் இல்லாவிட்டால் ஒளி இல்லை, அதுபோல சிவம் இல்லாவிட்டால் சக்தி இல்லை. இது நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை உண்மை. இந்த சூரியனுடைய ஒளிதான் சக்தி என்பதிலே இருந்து இன்னும் விரிவுக்கு போகிறார்கள். சூரியனுடைய ஒளியிலே இருந்து வந்த சக்தி போல இறைவனிலே இருந்து வருகிறது நாம் சொல்லுகிற சக்தி என்று சொல்கிறோம். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், சூரியனிலிருந்து வருகிற ஒளியை சக்தி என்கிறோமே, இந்த ஒளி என்கின்றது ஒன்றா? ஒளி என்பது ஒன்றுதான், ஆனால் ஒளியினுடைய தன்மை வேறுபடும் என்கிறார். அதை எப்படி சொல்வது? இப்போ பாருங்கள், சூரியன் வராவிட்டால் தாமரையோ பூவோ விரிய மாட்டாது. அந்த இடத்திலே சூரியன் ஒரு மென்பொருளை காரியப்படுத்துகிறது. இதுபோல இதே சூரிய ஒளி நாம் ஊறுகாய் காய விட்டால் அதை காய பண்ணி வரட்டி தருகிறது. அங்கே மெல்லிய பூவே விரியப்படுகிறது, இங்கே காய வைக்கிறது. இப்படி ஆயிரம் வடிவ வேறுபாடுகளை இந்த ஒளியாலே நிகழ வடிவ வேறுபாடுகளை இந்த உலகத்திலே நாம் காண முடியும். ஒரே ஒளிதான் ஒன்றை காய பண்ணும், ஒன்றை மலர பண்ணும், இன்னொன்றை எரிய பண்ணும். இப்படி பல வகையான செயல்களை ஒரே ஒளி செய்கின்றது. அதுபோல இறையினுடைய சக்தியும் பல காரியங்களை செய்கிறபடியால் சக்தி வடிவங்களை பல வடிவங்களாக சொல்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு இங்கே பதிவு செய்கிறார். இன்றைக்கு இந்த அளவிலே வகுப்பை நிறைவேற்ற.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.